ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்பில் நம்ம 54 பாடல் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அந்த கடைசியாக பார்த்த 54வது பாடலில் என்ன சொன்னாருன்னா, சிஷ்யனும் குருநாதனும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சிஷ்யன் வந்து ஒரு கேள்வி கேட்டான், சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனார் செய்விக்கும் செயலன்றோ, பிறந்த ஜீவர்களின் செய்வார் அவர்கள் மேல் பிழை சொல்லுதல் வழி ஏதோ அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதாவது ஒரு நன்மையும் தீமையும் அந்த ஈஸ்வர காரியமா இருந்ததுனால ஜீவர்களால் என்ன இருக்கு, அது வந்து ஈஸ்வரனுடைய செயல் அல்லவா, அப்ப நம்ம அவங்க மேல வந்து இந்த பிழையை போடுறது எப்படி சரியா வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான் சிஷ்யன். அப்ப குரு சொல்றாரு, துறந்த தேசிக மூர்த்தியே அப்படின்னு அவன் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கேள்வியை கேட்டான். அப்போ அதனால் அவர் சொல்கிறாரு, துறந்த தேசிக மூர்த்தியே என்றில் சுருதி நூற்பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாய் அப்படின்னாரு. அதாவது இந்த சுருதி நூற்பொருள் அப்படிங்கிறது இந்த வேத சாஸ்திரத்தினுடைய நூல்களை பற்றி, அந்த ஞான மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளாத மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே, அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை வந்து எதையெல்லாம் ஈஸ்வர காரியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது அவங்களுடைய மனமயக்கம் தானே தவிர அது உண்மை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கடந்த பாடலில் சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ருதி நூற்பொருள் மார்க்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுது, சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனுடைய மனநிலையை வந்து பக்குவப்படுத்துவதற்காக அந்த பாதைகளை வந்து வகுத்து கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம், சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ட்டு ஒவ்வொரு படிநிலை. இப்போ இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற படிநிலையில் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சுருதி நூற்பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் அப்படிங்கிறாரு. இந்த மார்க்கம் இருக்கிறத நிறைய பேருக்கு தெரியல, அல்லது தெரிஞ்சுக்கிட்டாலும் ஏதோ ஒன்றில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க, அதனுடைய அடுத்த படிநிலைக்கு போக மறந்துட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இப்போ சரியைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம சில காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம், கிரியைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே சில காரியங்களை செஞ்சுட்டு இருப்போம், அப்புறம் யோகாங்கிற மாதிரி அந்த விஷயத்துக்குள்ளேயும் போயிட்டுருப்போம். ஆனால் இந்த ஞானம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறது எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறதுல யாருக்குமே ஆர்வம் இல்லை. அப்போ இந்த ஸ்ருதி விஷயங்களை படித்துக் கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு பாதை இருப்பது நிறைய பேருக்கு தெரியல, அதை மறந்து விட்டார்கள்ங்கிறத சொல்லி அந்த ஸ்ருதி நூற்பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாயின்னு சொல்லி கடந்த 54வது பாடல்ல தெளிவுபடுத்தினார். ஏன்னா இது மாதிரி ஒரு வேதாந்த விஷயங்கள் இருக்கிறத படிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அப்ப இவர்கள் இதெல்லாம் தெரியாம என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எல்லாம் ஈஸ்வர காரியம் அது ஈஸ்வர செயல் அப்படி சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, அது அவர்களுடைய மனமயக்கம் அப்படின்னு சொல்லி சிஷ்யனுக்கு தெளிவுபடுத்தினார் கடந்த 54வது பாடல்ல. இப்போ 55வது பாடலில் மீண்டும் சொல்கிறாரு, திகழ்ந்த ஈசனார் சிருட்டியும் ஜீவனார் சிருட்டியும் வெவ்வேறே, ஜகந்தனில் பொது ஈசனார் சிருஷ்டிகள் சராசர பொருள் எல்லாம், அகந்தையாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகளாகும் கான் ஈசனார் செயலன்றே அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்துகிறாரு. அதாவது திகழ்ந்த ஈசனார் சிருஷ்டியும் ஜீவனார் சிருஷ்டியும் வெவ்வேறு அப்படிங்கிறாரு. இங்கே வந்து ஜீவன் ஈஸ்வரன்கிற அந்த இரு நிலைகள் இருக்கிறதுனால இப்போ இந்த ஜீவன் என்ன பண்ணுறான், இது நான் செய்கின்றேன் இது என்னுடைய செயல்னு சொல்லிட்டு அவனுடைய காரியமாக அதை பார்க்குறான். இப்போ ஈஸ்வரன் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அவனுடைய காரியமாக அவன் பார்க்குறான். அப்போ இந்த செயல்கள் வந்து அவர்கள் படைத்து கொண்டிருக்கிற செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறையாக தான் இருக்குது, இந்த இருவிதமாக இருக்குது. அப்போ ஜகந்தனில் பொது ஈசனார் சிருஷ்டிகள் சராசர பொருள் எல்லாம், அப்போ இந்த ஜகம்ங்கிற இந்த உலகத்துல எல்லாம் பொதுவா இருக்குது. யாருடைய பொதுவா, யாருக்கு பொதுவா இருக்குது, ஈசனுடைய சிருஷ்டிகளாக இந்த மொத்த சராசரமும் இருக்குது, இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ள இருக்குது. அப்ப அதான் சொல்றாரு, ஜகந்தனில் பொது ஈசனார் சிருஷ்டிகள் சராசர பொருள் எல்லாம், அகந்தையாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் இகழ்ந்த ஜீவனார் சிருஷ்டிகளாகும் கான். அப்போ இந்த அகந்தை அகங்காரம், நான் நான் என்கின்ற ஒரு அகங்காரமும், மற்ற விஷயங்கள் மீதான அபிமானங்களும், அப்புறம் இவனுக்கு வரக்கூடிய கோபங்களும் ஆசைகளும் எல்லாம் இந்த இழிவான செயல்கள் எல்லாம் யாருடைய சிருஷ்டி அப்படின்னு கேட்டா ஜீவனுடைய சிருஷ்டி அப்படிங்கிறாரு. இந்த மனதனுடைய சிருஷ்டி, மனிதன் தானே இதையெல்லாம் சிருஷ்டி பண்ணிக்கலாம், இது வந்து ஈஸ்வரன் இதை சிருஷ்டி பண்றது கிடையாது. ஏன்னா இவன் தன்னைத்தானே தனித்துவமாக அபிமானித்துக் கொள்கிறான், அபிமானித்துக் கொண்டுட்டு இவன் பண்ற காரியமெல்லாம் இவனுக்கு சரியா படுற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இது என்னுடைய காரியம் என்னுடைய செயல் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்படி அவன் செய்யக்கூடிய விஷயத்துல என்ன பண்றான், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனா இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிக்காம இவனே சில விஷயங்களை இவனுக்குள்ள உருவாக்கிக்கிறான். இது என்னுடைய செயல், இது நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள சிக்கிக்கிறான். அப்ப அதன் மேல சில உலக விவகாரங்களுக்குள்ள அபிமானம் வச்சுக்கிறான், கோபப்படுறான், ஆசைப்படுறான். அப்ப இதெல்லாம் ஒரு இழிவான செயலாக இந்த ஜீவனார்கள் வந்து சிருஷ்டி பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இதை தெரிஞ்சுக்கோ, இது ஈசனார் செயல் அன்று, இது ஈசனுடைய செயல் அல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு இந்த பாடல்ல. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இப்ப இங்கதான் நமக்கு அந்த பகுத்தறிவு வேலை செய்யணும். ஏன்னா நமக்கு எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத பகுத்தறியக்கூடிய அந்த பிரத்யேக பகுத்தறிவு தான் நமக்கு ஆறாவது அறிவாக இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர சிருஷ்டியா இருக்கிறதுனால, அப்ப அந்த ஈஸ்வர சிருஷ்டியில நானும் ஒரு அங்கம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப நம்ம என்ன செய்யணும், அப்ப ஈஸ்வர காரியத்துக்குள்ள இதுவும் இருக்குது, அப்ப இதுவும் அதனுடைய செயல்குள்ள ஒத்துழைச்சுதான் போகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா, இங்க என்னுடைய செயலாவது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம அப்படியே ஈஸ்வரனுக்காக தன்னை இழந்துடுவோம். ஆனா அது தெரியாதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இதை நான் செய்யறேன், இது என்னுடைய காரியம் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்திலையும், இது எனது அப்படிங்கிற ஒரு அபிமானத்திலையும் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த சிக்கல்னால என்ன பண்ணுது, அந்த காரியத்துடைய சாதக பாதகங்கள் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, கோபதாபங்களை உண்டாக்குது. நமக்குள்ள வந்து கோபத்தை உண்டு பண்ணிடுது, ஆசையை உண்டு பண்ணிடுது. அப்ப இது மாதிரி கோபங்கள் ஆசைகள் அகந்தையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இழிவான செயலாக இந்த ஜீவன் இடத்திலே சிருஷ்டிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத இந்த 55வது பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. அப்புறம் மீண்டும் 56வது பாடல திருப்பி சொல்றாரு, மூவராம் பரன் சிருஷ்டிகள் உயிர்களுக்கெல்லாம் முக்தி சாதனமாகும், ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும், தாவராதிகள் நசித்திடில் ஒருவர்க்கும் ஜனனங்க நசியாவாம், கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மூவராம் பரன் சிருஷ்டிகள் அப்படின்னா, இப்போ அந்த ஈஸ்வரனுடைய சிருஷ்டி எப்படி இருக்குது, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று விதமான காரியங்களாக இருந்துகிட்டு இருக்கு, மும்மூர்த்திகளாக செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கு. அப்ப அந்த மூவராம் பரன், அப்ப அந்த மூன்று விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருள் அந்த ஈஸ்வரன் செய்யக்கூடிய சிருஷ்டிகள் எப்படி இருக்கு தெரியுமா, உயிர்களுக்கெல்லாம் முக்தி சாதனமாகும் அப்படிங்கிறாரு. முக்தினா என்ன, ஒரு மகிழ்ச்சி நிலை, தன்னுடைய அஜ்ஞானத்திலிருந்து விடுபட்ட ஒரு விடுதலை நிலை. அப்ப அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் இந்த உடலும் நமக்கு கிடைச்சிருக்குது, இந்த மனசும் கிடைச்சிருக்குது. அப்ப இந்த உடலும் மனமும் எப்படி கிடைச்சது, ஒரு ஈஸ்வர சிருஷ்டி இது. அப்ப ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ள இதெல்லாம் வந்திருக்கு. அப்ப இப்படி வந்த இந்த சிருஷ்டியில மூன்று தொழில்கள் நடந்துகிட்டு இருக்குது, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை புரிந்து கொண்டிருக்கிறான் அந்த ஈஸ்வரன். அப்ப அது ஒரு காரியம், அங்க ஒரு காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட காரியம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, உயிர்களுக்கெல்லாம் முக்தி சாதனமாகும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு உடல் கிடைச்சிருக்கிறதுனால அறிவு பரிமாணத்திலே உயர்நிலைக்கு வந்த மனிதனிடத்துல தன்னை தான் அறிந்து கொள்ளக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு வெளிப்பட்டுட்டதுனால அவனுக்கு அது ஒரு முக்தி சாதனமாக அதை அவன் பயன்படுத்திக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு அரிதான பிறவி, மனித பிறவி அப்படிங்கிறத சொல்றாரு இந்த இடத்துல. முக்தி சாதனமாகும், ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும். அப்ப இந்த ஜீவர்கள் செய்கின்ற சிருஷ்டி என்ன மாதிரி சிருஷ்டி ஜீவர்கள் செஞ்சுக்கிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காமம், கோபம், குரோதம், லோபம் அப்படிங்கிற இந்த விஷய சுகங்கள்ல சிக்கிக்கிறான். இதை வந்து அவனே உருவாக்கிக்கிறான், அவன் செய்யற சிருஷ்டி இது. இது ஈஸ்வரன் இடத்துல வரக்கூடிய சிருஷ்டி கிடையாது. ஒரு ஆசை வர்றதும் இவனே உருவாக்கிக்கிறது, ஒரு கோபம் வர்றதும் இவனே உருவாக்கிக்கிறது. ஏன்னா இது அறியாமை தானே, இவன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளாத அறியாமையில இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அவனை மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்துக்குள்ளே சிக்க வைக்கின்ற ஜெனிப்பிக்கும் பிணியாகும் அப்படிங்கிறாரு. அவனை மீண்டும் அந்த பிறவி சிக்கலிலே சிக்க வைக்கின்ற ஒரு பிணி அப்படிங்கிறாரு, ஒரு நோய் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பிறவி பிணியை தானே நம்ம நீக்கணும், அதை தானே சாஸ்திரம் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்குது. எல்லா பிணியிலையும் மிகப்பெரிய பிணி இந்த பிறவி பிணி. அப்ப எத்தனையோ நோய்கள் இருக்கலாம், ஆனா இந்த வந்து வந்து போற இந்த பிறவி பிணி இருக்கு பாருங்க, இந்த நோயை நீக்கிறது தான் பிறவா பெருநிலையை அடையக்கூடிய மார்க்கம், அதை சொல்லுது சாஸ்திரம். அப்ப அதான் இங்க சொல்றாரு, ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும், தாவராதிகள் நசிந்திடில் ஒருவர்க்கும் ஜனநங்க நசியாவாம், கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. அப்போ இந்த தாவராதிகள் அப்படிங்கிறது என்ன, இந்த புல்லு சிறு செடிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லா வகைகள் இருக்கு. தாவர ஜங்கமங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், தாவர ஜங்கமங்கள் அப்படின்னா அதுல எல்லாமே கவர் ஆயிடும். வெறும் புல்லு செடியை மட்டும் எடுத்துக்காம புழு பூச்சி அப்புறம் மிருகங்கள் பறவைகள் பாம்பு அப்படி ஊர்வன பரப்பன எல்லாம் அதுல வந்துடணும். எல்லா தாவர ஜங்கமங்களும் அதுக்குள்ள இருக்கிற அத்தனையும் எது அழிந்தாலும் அதுல ஏதாவது ஒண்ணு அழிஞ்சு போனாலும் அது மீண்டும் மீண்டும் உடல் எடுத்து பிறக்கின்ற அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுல இருந்து விடுபட முடியாதுங்கிறத இங்க சொல்றாரு. தாவராதிகள் நசித்திடில் ஒருவருக்கும் ஜனநங்க நசியாவாம். அப்ப அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சக்கரம் வந்து நசியாது, ஏன்னா இது வந்து போற உடல்கள், இது வந்து வந்து போயிட்டு இருக்கு. ஆனா கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. அப்ப நல்லா தெளிவுபடுத்துறாரு பாருங்க, இந்த கோபம் போன்ற உட்பகைகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆறு விதமான பேய்கள் இருக்கு இல்லையா, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அப்படிங்கிற ஆறு பேய்கள் இருக்கு மனிதனிடத்திலே ஜீவனிடத்திலே இருக்கு. இவன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விடுபட மாட்டேங்கிறான். இப்ப கோபத்தை விடுறதில்ல, காமத்தை விடுறதில்ல, இதுல இந்த ஆறு விஷயத்தையும் விடவே மாட்டேங்கிறான். அந்த விடாம இருக்கிற இந்த விஷயங்கள் உட்பகையாக இருந்துகிட்டு அவனை வந்து மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழற்சிக்கு உட்படுத்துது. அப்ப மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்கிக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் எந்த உடல்ல இருந்து நசிஞ்சாலும் மீண்டும் பிறவி எடுத்துருவான். ஏன்னா இந்த கோபம்ங்கிறது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு, ஒரு மிருகத்துக்கிட்ட கூட கோபம் இருக்கு. அப்ப இது வந்து மனிதனா உயர்ந்துக்கும் போதுதான் நமக்கு என்னன்னா இந்த பிரத்யேக பகுத்தறிவு நம்ம கிட்ட வந்துட்டதுனால இப்ப நம்ம அந்த நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறதுனால, மனிதன் மட்டும்தான் இந்த நிலையில இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால அப்ப இந்த மாதிரி விஷயங்களை அவன் விட்டுடணும். கோபம்ங்கிறது நமக்கு வேண்டாம், இது நமக்கு எதிரி அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தான் அவனுக்கு பகுத்தறிவு வேலை செய்யணும். அப்ப இந்த ஆறு விதமான காம கோபம் போன்ற இந்த விஷயங்களை நம்ம நீக்கும் போதுதான் நாம் இந்த பிறவியை நீக்க முடியுங்கிறது இங்க சொல்றாரு. இந்த கடைசியில இல்ல, கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே. அப்ப இது போன்ற விஷயங்களை ஒருத்தன் நீக்கிவிட்டான் என்றால் அவனுக்கு பந்தமாக இருக்கக்கூடிய அவன் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சுழற்சியில சிக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சிக்கலிலிருந்து அவன் விடுபடுவான், பிறவிகள் அவனுக்கு போய்விடும், இனிமேல் அவன் பிறக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க 56வது பாடல்ல ஒரு மனிதன் எப்படி உயரணும், எப்படி பிறவியை கடக்கணுங்கிறதுக்கு உண்டான ரகசியத்தை சொல்றாரு. ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்ல இந்த ஆறு விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். இதுல எதிரியா ஒன்னு விடலனாலும் நம்ம பிறவியை கடக்க முடியாது. அப்ப இதுல நம்ம எப்படி விடணுங்கிறத மீண்டும் வலியுறுத்த போறாரு. அப்ப இத பகவத்கீதையும் அழகா சொல்லுது. பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல சொல்றாரு, த்ரிவிதம் நரக ஏதம் துவாரம் நாசனமாத்மனகா காம குரோதஸ்ததா லோபஸ் தஸ்மாதேத்ரயம் யஜேத் அப்படின்னு சொல்லி, இந்த த்ரிவிதம் நரக ஏதம் அதாவது இந்த மூன்று விதமான விஷயங்கள் வந்து நரகத்துக்கு துவாரமாக இருக்கின்றது, நுழைவாயிலாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அந்த மூன்று விஷயங்கள் அப்படிங்கிறது கீழே சொல்றாருங்க, காம குரோதஸ்ததா லோபஸ் தஸ்மா தேதத்ரயம் யஜேத் அப்படிங்கிறாரு. இந்த மூன்று விஷயங்கள், காமம் குரோதம் லோபம் என்ற மூன்று விஷயங்கள், இந்த மூன்றும் நரகத்தின் நுழைவாயில் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது. பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல இத பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் தெளிவுபடுத்துறாரு. இங்க கைவல்ய நவநீதத்திலையும் இதே ஆசிரியர் தாண்டவராய சுவாமிகள் சொல்றாரு, இந்த குணங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அவன் விடுபட முடியாது, பிறவி சக்கரத்துல சுத்தி இருப்பான் அப்படின்றாரு. பகவத்கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதை சுட்டி காட்டுறாரு. அப்ப காம குரோதம் லோபம் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா, காமம் என்றால் ஆசை, குரோதம் என்றால் கோபம், இப்ப லோபம் என்றால் கருமித்தனம் அல்லது சுயநலம்னு சொல்லலாம். இப்ப லோபம்ங்கிறது ஒரு சுயநலம், சுயநலம்ங்கிறது நம்ம கிட்ட பெரும்பாலும் இருக்குது. ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றான்னா, தான் தன்னுடைய வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தா போதும், மற்றவன் எப்படியும் நாசமா போகட்டும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை இது மட்டும்தான் அவங்க வந்து வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு வேறாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை வந்து அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி மனிதர்களை வந்து இங்க சுட்டி காட்டுறாரு, லோபம்ங்கிற ஒரு விஷயத்துல சுட்டி காட்டுறாரு. அப்புறம் காமம்ங்கிற ஒரு விஷயத்துல சுட்டி காட்டுறாரு ஆசைகள். ஏன்னா இவன் தன்னுடைய சுயநலத்தினால என்ன பண்றான், நிறைய விஷயங்களை தானே அடையணும்னு ஆசைப்படுறான். அதை மற்றவர்கள் விட்டுக் கொடுக்க அவன் தயாராக இல்லை. அப்போ அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ள மனிதன், அப்போ அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ள மனிதனிடத்துல அந்த விஷயத்தை யாராவது தனக்கும் கொஞ்சம் பங்கிட்டுக்கலான்னு வந்தாங்கன்னா கோபப்பட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அந்த மிருக குணம் அவங்ககிட்ட இருக்கு. இப்போ மிருகம் என்ன பண்ணுது, தனக்கு ஒரு உணவு கிடைச்ச உடனே அதை போய் சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா இன்னொரு நாயோ ஒரு மற்ற விஷயமோ வந்து அங்கே சாப்பிட ஆசைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுகளுக்குள்ள வந்து அந்த ஒற்றுமை கிடையாது, இது எனக்கே சொந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருக்கு. இப்போ ரெண்டு மூணு நாய் இங்கே ஒரு இடத்துல சாப்பாடு போடும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு அது விடாது, அது சாப்பிட்றதுக்கு இது விடாது. ஏன்னா அதுகளுக்குள்ள ஒரு சுயநலம், நான் தான் இதை சாப்பிடணும், மற்ற எவனும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மென்டாலிட்டி. அதனால என்ன ஆகுது, அதை தான் மட்டுமே அடையணுங்கிற அந்த சுயநலத்தினால அந்த ஆசையினால அதுகிட்ட கோபம் வெளிப்படுது. இப்போ இந்த மூன்று குணங்களும் மனிதனிடத்திலும் இருக்கின்றதுங்கிறத சுட்டி காட்டுறாங்க மகான்கள். இப்போவும் அது இருக்குதுங்கிறத சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா அந்த மிருகத்திலிருந்து மேல்நிலைக்கு வந்துட்டா கூட மனிதன் மனிதனாகவே மாறவில்லைங்கிறத மகான்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்னும் மனிதர்கிட்ட அந்த சுபாவம் இருக்குது, அந்த மிருக குணம் மிருக சுபாவம் நம்ம கிட்ட இருக்குது. அப்ப அதுதான் மகான்கள் சொல்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஆசை கோபம் இந்த சுயநலம்ங்கிற விஷயத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கறத பகவத்கீதை சுட்டி காட்டுற மாதிரி இங்க இந்த பாடல்ல அவர் அழகா சுட்டி காட்டுறாரு. கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே அப்படின்னு கடைசி வரியில சொல்லிடுறாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ரெண்டு விதமான சிருஷ்டிகள் இருக்குது, அதாவது ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்ட்டு. இப்ப ஈஸ்வரனுடைய சிருஷ்டி என்ன பண்ணுதுன்னா முக்திக்கு சாதனமாக இருக்குது. எப்படி அது முக்திக்கு சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. அப்ப இந்த ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இந்த உடலும் ஒரு அங்கம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் போது இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது, அந்த ஈஸ்வர சிருஷ்டினாலதான் இருக்கு. அப்ப இந்த உடல் இந்த மனதுங்கிற ஒரு விஷயம் ஈஸ்வரனால உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறதுனால இது வந்து முக்திக்கு ஒரு சாதனமாக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத அவர் இங்க சுட்டி காட்டுறாரு இந்த பாடல்ல. மூவராம் பரன் சிருஷ்டிகள் உயிர்களுக்கெல்லாம் முக்தி சாதனமாகும், ஜீவனார் செய்யும் சிருஷ்டிகள் தங்களை ஜெனிப்பிக்கும் பிணியாகும் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஜீவர்கள் செய்கின்ற சிருஷ்டினால என்ன நடக்குதுன்னா தன்னை மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சிக்கலுக்குள்ள சிக்கிக்கிற மாதிரி ஒரு அந்த நோயை அவனே உண்டாக்கி கொள்கின்றான் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இந்த தாவராதிகள் நசித்திடில் ஒருவருக்கும் ஜனனங்கள் நசியாவாம் அப்படிங்கிறார். அப்ப இது போன்ற இந்த தாவர ஜங்கமத்துக்குள்ள ஒரு புல்லிலிருந்து மனிதன் வரைக்கும் எத்தனை விதமான பிறவிகள் நம்ம எடுத்து வந்தாலும் அதனால இந்த உடம்பு நசிச்சு போயிட்டா இந்த பிறவி நசிச்சிடுமானா கண்டிப்பா நசிக்காது அப்படிங்கறத சொல்லிட்டு கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே அப்படிங்கிறார். அப்ப இந்த கோபமான விஷயங்கள் மட்டும், அதாவது இந்த காமம் குரோதம் லோபம் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்கள் ஒருத்தன் கிட்ட இருந்து நசிந்து விட்டால் அவனுக்கு பிறவிகள் போய்விடும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்ப நம்ம இந்த பாயிண்டை வந்து நம்ம முக்கியமா எடுத்துக்கணும், நம்ம பிறவியை கடக்கணும் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்கள் நம்ம கிட்ட வராம பாத்துக்கணும். இப்போ யாருக்காவது கோபம் வந்துச்சுன்னா பிறவி இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது 57வது பாடல். ஈசர் காரியம் பிரளயத்து ஒளியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள், தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு நாண முத்தர்களானார், பாச மோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே. இப்ப இங்க வந்து சிஷ்யனும் குருவும் பேசிக்கிறாங்க. சிஷ்யன் வந்து கேள்வி கேட்கிறான், முதல்ல ஈஸ்வர காரியம் பிரளயத்து ஒளியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள் அப்படின்னு இவர் கேள்வி எழுப்புற மாதிரி இவரே கொடுக்கிறாரு. என்ன காரணம்னா, இப்போ இந்த ஈஸ்வர சிருஷ்டி இருக்கு இல்லையா, இந்த ஈஸ்வர காரியம் இருக்கு இல்லையா, இது வந்து பிரளயத்துல ஒழிஞ்சு போயிடுமே. பிரளயம்னா மகா பிரளயம். இப்ப நமக்கு வந்து ஒரு பிரளயம் வருது, அந்த பிரளயம் என்னன்னா இப்ப நம்முடைய சிருஷ்டி எல்லாம் எப்ப ஒழியுது, இப்ப நம்ம தினசரி தூக்கத்துல அந்த நம்ம கிட்ட இருக்க சிருஷ்டி ஒழிஞ்சிடுது. நம்ம நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த உலகம் தெரிகிறது இல்லை, நம்முடைய குடும்பம் மனைவி மக்கள் எதுவுமே நமக்கு தெரியல, நம்ம படைச்ச சிருஷ்டி எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட கோபமும் கிடையாது லோபமும் கிடையாது, எதுவுமே இல்லை, ஆசையும் இல்லை, ஏன்னா நல்லா தூங்குறோம். நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு லயம். ஆனா ஈஸ்வர லயம் இருக்கு, பிரளயம்னு சொல்லி பேருது, அது மகா பிரளயம்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப அந்த மாதிரி ஒரு பிரளயம் வரும்போது அப்ப இந்த ஜீவர்கள் எல்லாம் அதுல இல்லாம போயிடுவாங்கல்ல, எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கல்ல, அப்ப இனிமேல் அவர்களுக்கு பிறவி கிடைக்காது இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்கறான். இது ஒரு நல்ல அற்புதமான கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நான் தன்னை அழிச்சுக்கணும், தன்னை இந்த பிறவி கடல்ல இருந்து தப்பிச்சுக்கணும்னு சொன்னா அவன் தனிப்பட்ட முயற்சி எடுக்கணும். ஆனா இங்க ஈஸ்வரனே தான் இல்லாம போறான்னு வச்சுக்கோங்களேன், அலயமாயி போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாமே காணாம போயிடும், இந்த பிரபஞ்சமே காணாம போயிடுது. அப்ப அந்த நேரத்துல கண்டிப்பா இப்ப நீங்க நானுங்கிற எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாம் இல்லாம போயிட போறோம். அப்ப நம்ம இனிமேல் தனியா இதுக்காக ஒரு எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஈஸ்வர் காரியம் பிரளயத்து ஒளியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள். அந்த பவம்ங்கிறது என்னன்னா இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரம், அந்த இதுல இருந்து விடுபடுறது. எப்படி அவங்க ஒளிஞ்சு போனாங்க? தேச கால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்களானார். பாச மோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றேன்னு சொல்றாரு. அதாவது இந்த தேச காலத்துக்கு உட்பட்ட இந்த உடல்கள் இருக்கு இல்லையா, அதை கொண்டுகிட்டு வந்துதானே நம்ம இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவிதத்துல இப்ப நம்மளால உருவாக்கி கொள்ளப்பட்ட காமம் குரோதம் லோபம் அப்படிங்கிற ஆசைகள், நிறைய சிருஷ்டிகள் நம்மளால உருவாக்கி கொண்ட சிருஷ்டி படைத்துக் கொள்ளப்பட்ட விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணுது, தடையாக இருக்குது. நம்ம இந்த பிறவியை கடக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயமான ஆத்ம ஞானத்தை நம்ம தெரிஞ்சிக்காம இருக்கிறோம். இந்த ஜீவகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்களானார். அப்ப இதுல யார் வந்து இந்த மாதிரி தனக்கு கிடைத்த இந்த அறிவை பகுத்தறிவை கொண்டு தேவையற்ற இந்த விசை சுகங்கள் எல்லாம் நீக்கி கொண்டு தான் வாழும் பொழுதே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விவேகத்தின் மூலமாக ஆத்ம ஞானத்தை அடைந்து ஜீவன் முக்தர்களாக மாறிவிடுகின்றார்களோ, அந்த முக்தி நிலையை அடைந்து விடுகின்றார்களோ, அவர்கள் வந்து இந்த கிடைத்தற்கரிய மனித பிறவியை கொண்டு பிறவிப்பிடி தீர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஜீவ சிருஷ்டியை ஒழித்து ஜீவன் முக்தியை அடைந்து விடுகின்றார்கள். அவர்களிடத்துலதான் இந்த காமம் குரோதம் லோபம் போன்ற ஜீவ சிருஷ்டிகள் இல்லாம போயிடுது. அப்ப அவங்களுக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த பிணி இனிமேல் வராது. அப்ப அதனால இங்க சொல்றார் பாருங்க, நாசமாக்கி விவேகத்தின் உயிரோடு ஞான முக்தர்களானார். பாச மோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே. அப்ப பசுபதி பாசம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் பேசுது. இப்ப பாசமான ஒரு விஷயத்துல எது சிக்கிக்கிட்டு இருக்கு? பசு சிக்கிக்கிட்டு இருக்கு. அந்த பசுக்கு பதி யாரு? இறைவன் ஈஸ்வரன். பதியா இருக்கக்கூடியவனை வந்து சாஸ்திரம் எப்படி அழைக்குதுன்னா பசுபதி அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த பசுவிற்கு தலைவன், அந்த ஆன்மாவிற்கு தலைவன். பசு அப்படிங்கும் போது இங்க நம்ம ஆன்மான்னு எடுத்துக்கலாம், ஜீவன் எடுத்துக்கலாம். அந்த ஜீவனுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறான், அவன் தான் பசுபதி. அப்ப அவனுடைய செயல் அல்ல எது, பாச மோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே. அப்ப இங்க வந்து இந்த மாதிரி விவகாரங்களுக்குள்ள சிக்கிக்கிட்ட காமம் குரோதம் லோபம் அப்படி ஒரு விஷயத்தை தானே சிருஷ்டி செஞ்சுக்கிட்டு அதனால அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஜீவர்களுடைய செயலாக தான் இது இருக்குமே தவிர அது இறைவனுடைய செயல் அல்ல, அது ஈஸ்வரனுடைய செயல் அல்ல அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறாரு. அப்போ இங்க ரெண்டு விதமான செயல்கள் நம்ம செய்யலாம். நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை வச்சு நம்ம ரெண்டு விதமான செயல்கள் செய்யலாம். அந்த ஜீவகாரிய விஷயங்கள்ல வந்து நம்ம மோகத்துல ஈடுபட்டு தன்னைத்தானே நாசமாக்கிக் கொள்ளக்கூடிய இந்த மாதிரி சிருஷ்டியை பண்ணிக்கலாம். காமம் குரோதம் லோபம் போன்ற சிருஷ்டிகளை நம்ம செஞ்சுக்கலாம். இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரத்யேக பகுத்தறிவின் வாயிலாக நன்மை தீமைகளை பகுத்தறித்து அந்த ஞான விஷயங்களுக்குள்ள நாம உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபட்டுடலாம். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த ஜீவர்கள் கிட்டதான் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அவரவர்களுக்கு தனித்துவமான ஒரு புரிதல் இருக்குது, அந்த மெச்சூரிட்டி வந்திருக்குது, ஆறாவது அறிவுக்குள்ள வந்திருக்கிற அந்த மெச்சூரிட்டியே நமக்கு என்னன்னா நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், எது சரி எது தவறுன்னு நமக்குள்ள ஒரு புரிதல் வந்து நம்ம நல்லதை நோக்கி போகலாமா கெட்டதை நோக்கி போகலாமா நாமளே முடிவு செஞ்சுக்கலாம். அப்ப நம்ம நன்மையை நோக்கி நகர்ந்தோம் அப்படின்னா அதன் காரணமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் மீண்டும் சொல்ல போறார். 58வது பாடல சொல்றார் பாருங்க. அச்சுவத்தம் என்று ஒரு மரம், அதில் இரண்டு அரும் பறவைகள் வாழும். நச்சும் அங்கொரு பறவை அம்மரக்கனி நன்று நன்றென தின்னும். மெச்சும் அங்கொரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக வச்சு மாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே அப்படின்னு இந்த 58வது பாடல்ல ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதாவது அச்சுவதம்னு ஒரு மரம் இருக்குப்பா, அந்த மரத்துல வந்து ரெண்டு அருமையான பறவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுல ஒரு பறவை என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தில் உள்ள கனிகளை வந்து நன்றாக புசித்து சுவைத்து சந்தோஷமாக தின்னுகின்றது. ஆனா மற்றொரு பறவை அதே மரத்துல உட்கார்ந்து இருக்குது, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தில் இருக்கிற கனியை உண்ணாமல் வெறும் சாட்சி மாத்திரமா அதை வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பாடல சொல்றாரு. அதுதான் சொல்றாரு பாருங்க, அச்சுவத்துவம் என்று ஒரு மரம், அதில் இரண்டு அரும் பறவைகள் வாழும். நச்சும் அங்கொரு பறவை அம்மரக்கனி நன்று நன்றென தின்னும், மெச்சும் அங்கொரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக வச்சு மாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே. அப்ப இது மாதிரி இப்படி ஒரு மரத்து மேல ரெண்டு பறவைகள் உட்காந்துட்டு ஒரு மரத்துல இருக்கக்கூடிய அதே பறவைகள் என்ன பண்ணுதுன்னா, ஒன்னு விரும்பி சாப்பிடுது கனிகளை, இன்னொரு பறவை சாப்பிடாம வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கு, சாட்சியா அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அது மாதிரி இந்த மனித தேகத்துக்குள்ள இந்த உடலுக்குள்ள இப்ப ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுல இந்த ஜீவன்கிறவன் என்ன பண்றான், அறியாமையினால இந்த சரீரத்தை தன்னுடையதுங்கிற அபிமானம் பார்த்துக்கிட்டு அதன் மூலமா என்ன பண்றான், பந்தத்துக்கு உட்பட்டு இந்த உலக விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். இது இல்லாம இதே உடலுக்குள்ள இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றான், மற்றொரு பறவையாக இருந்துகிட்டு அதை வெறும் சாட்சியா மட்டும் பார்த்துட்டு இருக்கான், அவன் எதுலையும் சம்பந்தப்படுறதில்லை. அப்ப அது மாதிரி இந்த ஜீவ சிருஷ்டியை வந்து முண்டக உபநிஷத்தம் எடுத்து விளக்குது அப்படின்னு இங்க சொல்றாரு. இந்த பாடல் வந்து முண்டக உபநிஷத்துல தான் வருது. முண்டக உபநிஷம் எடுத்து படிச்சீங்கன்னா மூன்றாவது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகமே இதுதான். அப்ப அதுல சொல்றாரு இந்த மாதிரி ரெண்டு பறவைகள் இருக்கு, ஒரு பறவை வந்து கனியை ருசிச்சு சாப்பிடுது, ஒரு பறவை வந்து வெறும் சாட்சியா பார்த்துட்டு இருக்கு. அது மாதிரி இந்த உடல் என்ற ஒரு உபாதிக்குள்ள இப்ப ஜீவன் ஈஸ்வரன்ங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமாக சமஷ்டி உடலுக்குள்ள ஈஸ்வரன் இருக்கிறான், தனித்த உடலுக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறான். ஆனா இந்த ஜீவன் வந்து உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபடுறான். ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்துல இவனுக்கு தேவைப்படுது சில விஷயங்கள், ஆசைப்படுறான், அதனால இவன் என்ன பண்றான், அதை விரும்புறான், அதை செயல்படுத்துகிறான். ஆனா ஈஸ்வரன் இதை எதையுமே கண்டுக்காம சாட்சியா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை இங்க சொல்றாரு இந்த பாடல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி மாற்றம் பண்றது அப்படிங்கறத மீண்டும் 51வது பாடல்ல தெளிவுபடுத்துறாரு. இந்த ஜீவனால் வரும் அருப்பகையெல்லாம் இவன் செயல் எண்ணாமல் அந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அதோகதி அடைவார்கள். இந்த ஜீவனால் வரும் அருப்பகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்று எனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரே. அதாவது இந்த பாடல் 59வது பாடல் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த ஜீவனால் வரும் அரும் பகையெல்லாம், அரும் பகைன்னா அந்த ஆறு விதமான பகைகள், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் அப்படின்ற ஆறு பகைகள், உட்பகைகள் நமக்குள்ள இருக்குது. இதை என்னென்ன நம்ம தெளிவுபடுத்திக்கணும். காமம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆசை, பொதுவா மனிதர்கள் இடத்துல காணப்படுகின்ற ஆசை தான் காமம்னு சொல்லப்படுது. குரோதம் அப்படின்னா கோபம், மனிதர்கள் இடத்துல காணப்படுகின்ற கோபம் வந்து குரோதம்னு சொல்லப்படுது. இப்ப லோபம் அப்படின்னா சுயநலம் அல்லது கருமித்தனம்னு சொல்லலாம், தனக்குத்தானே தான் மட்டும் வாழ்ந்தால் போதும்ங்கிற அந்த லோபம் இருக்கின்றது. மோகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப இந்த மோகம்ங்கிறது என்னன்னா ஒரு ஈர்ப்பு, அதாவது ஒரு ஆர்வம், இதை அதை அடையணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு. அது எப்படிப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், கட்ட விஷயமாவும் இருக்கலாம், அதன் மீது ஒரு ஈர்ப்பு வந்துடுது மனிதனிடத்துல. அப்புறம் மதம், மதம்ங்கிறது என்னன்னா இங்க அகங்காரமா நம்ம பார்க்கணும். நம்ம மதம்னா நம்ம ஏதோ ரிலிஜியன் நினைச்சக்கூடாது. இந்த இடத்துல மதம்ங்கிறது வந்து ஒரு மதம் பிடித்த யானைன்னு சொல்றோம்ல, ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிடுது, ரொம்ப கோபம் வந்து அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்குது. அப்ப அது மாதிரி இங்க மனிதனிடத்துலயும் அந்த மதம் இருக்குது, அந்த அகங்காரம் இருக்கிறது. அப்புறம் மாச்சரியம் அப்படிங்கிறது வந்து பொறாமை. அப்ப நம்ம கிட்ட வந்து இந்த ஆறு குணங்கள் இருக்குது, அந்த ஆறுமே ரொம்ப மோசமான குணங்கள், மனிதனிடத்திலே காணப்படுகின்ற மிக மோசமான குணங்கள். இப்ப இந்த ஆறு குணங்கள்ல ஒரு குணம் இருந்தால் கூட அவனுக்கு பிறவி உண்டு, ஏன்னா இந்த ஆறையுமே கடக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அதுதான் இங்க சாஸ்திரத்தை சொல்றாரு, இந்த ஜீவனால் வரும் அருப்பகை எல்லாம் இவன் செயல் எண்ணாமல் அந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அதோகதி அடைவார்கள் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மாதிரி இவனா உருவாக்கிக்கிட்ட இந்த ஆறு சிருஷ்டிகளை, படைப்புகளை இவனே உருவாக்கி வச்சுக்கிட்டான். இவனுக்கே ஆசை தேவைப்படுதுன்னு ஆசை உண்டாக்கிக்கிறான், காமம் தேவைப்படுது, அதாவது காமம் குரோதம் இந்த கோபம் உருவாக்கிக்கிறான். அப்புறம் இவனே அந்த சிறு மதி படைத்தவனாக சுயநலவாதியாக வாழ்றான். அப்புறம் எல்லா விஷயங்களிலும் ஈர்ப்பு வருது அவனுக்கு, அதை செய்யணும் இதை செய்யணும் ஒரு ஈர்ப்பு உண்டாயிடுது. அப்புறம் அவனுக்குள்ளேயே வந்து அகங்காரம் வந்துடுது, நான் செய்கிறேங்கிற அகங்காரம் வந்துடுது, அப்புறம் பொறாமை வந்துடுது. இதெல்லாம் அவன் வந்து தனக்குள்ளே தானே உண்டாக்கி கொண்ட செயல்கள். அப்ப இந்த சிருஷ்டி இந்த செயல் மூலமா இவன் என்ன நினைச்சுக்கிறான், இதை தான் செய்து கொண்டு இதெல்லாம் ஈஸ்வரனுடைய படைப்புகளாக கருதுனான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதெல்லாம் அவனுடைய பிறவி பிணியை உண்டாக்கி விடுகின்றது. அவன் மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள வந்துகிட்டே இருப்பான். இதெல்லாம் அவன் தீராத பாவங்களாக இதன் வழியாக அவன் சேர்த்துக் கொள்கிறான். ஏகப்பட்ட விசய சுகங்களினால பாவங்களை சேர்த்துக்கிறான். அப்ப இது மாதிரி சேர்த்து கொண்ட மூடர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் வந்து கீழான துன்பகதியை அடைவார்கள் அப்படிங்கிறார், அதோகதி அடைவார்கள் அப்படிங்கிறாரு. ஆனா இதை வந்து அவன் என்ன நினைச்சுக்கிறான், இதெல்லாம் தானே உண்டாக்கிக்கிட்டு அந்த தேவனால் வருகிறது அந்த ஈஸ்வர காரியம்னு சொல்லிக்கிறான், தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். இப்ப என்னுடைய மனதுல வந்து இந்த எண்ணம் எழுந்தது காரணம் வந்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஏன்னா இவனா இந்த எண்ணத்தை உண்டாக்கிக்கிட்டு ஈஸ்வரன் மேல தூக்கி அதை போட்டுடுறான். காரணம் என்ன, இவன் இதை வந்து தெளிவடையல, எது ஈஸ்வர காரியம் எது ஜீவ காரியம் அவனுக்கு புரியல. இப்ப ஈஸ்வரன் இடத்துல இந்த மாதிரி குணமெல்லாம் இருக்குமானா, நிச்சயமா இருக்காதுல்ல. ஈஸ்வரன் கிட்ட வந்து கெட்ட குணங்கள் இருக்குமா, ஏன்னா ஈஸ்வரனுடைய சிருஷ்டி எப்படி அப்படிங்கறத நம்ம சாஸ்திரத்துல பார்த்தோம். இப்ப ஈஸ்வரன் வந்து எங்க பிரதிபிம்பிக்கலாம், சத்துவ குணத்துல தான் பிரதிபிம்பிக்கலாம். இப்ப சத்துவ குணம்ங்கிறது ஒரு உயரிய குணம். அப்ப அந்த குணத்துல வந்து இந்த காமம் குரோதம் லோபம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது. அது ஒரு பற்றற்ற நிலையில தன்னில் தானாய் தனித்துவமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை அது சத்துவ குணம். ஆனா இப்ப ஜீவன் எங்க பிறக்கிறான், ரஜோ குணத்துல பிறக்கிறான். அப்ப ரஜோ குணத்தின் வழியாக வெளிப்பட்ட ஜீவன் இடத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இவன் அந்த குணாதிசயங்கள் இவனுக்கு தப்பா இருக்கிறதுனால இவன் இதையெல்லாம் உண்டாக்கிக்கிறான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இது மாதிரி இந்த விஷயங்களை இவன் உண்டாக்கிக்கிட்டு என்ன சொல்லிக்கிறான், இது ஈஸ்வரனுடைய காரியம்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். அப்படிப்பட்ட மூடர்கள் வந்து அதோகதி அடைவார்கள் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறாரு. அப்புறம் இந்த ஜீவனால் வரும் அருப்பகை எல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்று எனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரு. அப்ப இதை வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்ச விவேகிகள் இருக்காங்க பாருங்க, அதாவது நல்ல புத்திசாலிகள் அறிவு கூர்மையானவர்கள் தான் இந்த வேதாந்த பாடத்துல வராங்க. இப்ப இந்த வேதாந்த பாடத்திட்டத்தை வந்து எல்லாராலையும் படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இப்ப சாதாரண பள்ளியில படிக்கக்கூடிய கல்வி அறிவையே புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி மனிதர்களுக்கு அந்த கல்வியை அந்த சாதாரண உலகியல் கல்வியே உள்ள போக மாட்டேங்குது. அப்படிங்கும் போது இது போன்ற மெய்ஞான கல்வி உள்ள போகுமா அப்படின்னா நிச்சயமா பெரும்பாலான மனிதர்களுக்கு உள்ள போகாது. ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனம் தான் காரணம். ஏன்னா பலவிதமான கழிவுகளால் சூழப்பட்ட மனம், கண்ட விசய சுகங்களை உள்ள வாங்கிக்கிட்டு குப்பை மாதிரி இருக்கிற மனசுக்குள்ள எந்த விஷயத்தையும் உள் வாங்கறதுக்கே பிடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு தான் செய்யறது தான் சரி, என்னுடைய காரியம் தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணமோ ஒரு அகங்காரமோ அவங்க இடத்துல இருக்கும். அந்த மாதிரி மனிதர்கள் வந்து இந்த மாதிரி ஞான விஷயத்துக்குள்ள வரவே மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஞான விஷயத்துக்குள்ள வந்த விவேகிகள் இருக்காங்க பாருங்க, புத்திசாலிகள், அவர்களுக்கு வந்து தெரியும் இந்த பகையெல்லாம் தன்னுடைய செயல் தான், அதை நான் அதுல இருந்து விடுவிச்சுக்கணும்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஜீவனால் வரும் அரும்பகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்று எனும் விவேகிகள் அமல வீடு அடைவாரு. அப்ப இந்த செயலெல்லாம் என்னுடைய செயலாதான் இருக்குது, மனிதனுடைய செயல் ஜீவனுடைய செயல் அப்படின்னு தெரிந்து கொண்ட விவேகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செயல்கள் எல்லாம் விட்டு விடுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் வந்து தேவையில்லாத விவகாரத்தை கொடுக்கக்கூடிய காரியம், இதனால நமக்கு மன உளைச்சல் தான் உண்டாகுது, இதனால பிறவி சக்கரத்தில் நம்ம சிக்கிறோம், அப்ப இதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு குணங்களையும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மற்றும் மாச்சரியம் என்கின்ற இந்த ஆறு துர்குணங்களையும் விட்டு விடுபவன் தான் அமல வீடு அடைகின்றான். அதை விட்டு விடுகின்றவனை வந்து சாதாரணமா சொல்லல, விவேகிகள் அப்படிங்கிறார். அதை யாரெல்லாம் விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் விவேகிகள்னு சொல்லி அவனை பாராட்டி அவர்கள் அமல வீடு அடைவார் அப்படிங்கிறார். அமல வீடுன்னா அதாவது பிறவா பெருநிலையை அடைந்து விடுகின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த நிலைக்கு வந்து போயிட முடியும் அப்படிங்கிறது இந்த 59வது பாடலில் சுட்டி காட்டுறார். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி அப்படிங்கிறதுல நம்ம நல்லா தெல்ல தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எது நான் படைக்கிறேன், எது வந்து ஜீவன் படைக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கடந்த வகுப்பில் ஒருத்தர் கேட்டார். அப்போ என்ன நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும், ஜீவனுடைய படைப்பு எது ஈஸ்வரனுடைய படைப்பு எது அப்படிங்கிறதுல நமக்கு எழுந்திருக்கக்கூடிய எண்ணங்களை வச்சே நம்ம முடிவு பண்ணலாம். ஏன்னா இப்போ ஈஸ்வரன் கிட்ட வந்து கோபம் வருமா, ஈஸ்வரன் கிட்ட வந்து காமம் வருமா அப்படின்னா அதெல்லாம் அவங்ககிட்ட வராது. அப்போ என்னிடத்திலே காம குரோதாதிகள் எழுந்திருக்குது அப்படின்னா அப்போ இது ஈஸ்வரனுடைய செயலாகுமா ஈஸ்வரனுடைய எண்ணம் ஆகுமானா நிச்சயமா கிடையாது, அது என்னுடைய எண்ணம் தான். ஆனால் அந்த ஈஸ்வரனுடைய குணம் என்ன, சத்துவ குணம். அப்ப சத்துவ குணம் எப்படி இருக்கும், அன்பு கருணை அப்படிங்கிற ஒரு மிக உயரிய நிலையில் இருக்கும். அப்ப ஈஸ்வரனே ஒரு அன்பு மயமானவன் தானே, கருணை மயமானவன். அப்ப அந்த நிலையில் இருக்கும் போது அது ஈஸ்வர காரியமா நடக்கும். ஆனா கோபத்துல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அது ஈஸ்வர காரியம்னு சொன்னான்னா இவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். காமத்துல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அது ஈஸ்வர காரியம்னு சொல்லிக்கிறானா இவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான். அப்ப இந்த ஆறு குணங்களிலிருந்து பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தி அப்ப எந்த குணங்கள் நம்ம கிட்ட மேலோங்குது அப்படிங்கறத நம்ம நமக்குள்ளேயே நம்ம சுயமுச்சாரம் பண்ணி, அப்ப நான் எந்த குணத்துல நிக்கிறேன், நான் தமோ குணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கனா, ரஜோ குணத்துல சிக்கிக்கிட்டு இருக்கனா, சத்துவ குணத்துல இருக்கனா அப்படின்னு நமக்குள்ளேயே அந்த குணாதிசயங்களை நாம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இப்ப நம்ம கீழ்நிலையில இருக்கிறோம், தமோ குணத்துல இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் உயர்ந்து ரஜோ குணத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி ஞான விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி, அப்புறம் இந்த ஞான விஷயங்கள் எல்லாம் உள்வாங்குவதன் வாயிலாக ஒரு புரிதல் வந்த பிறகு, அப்ப இதை மாதிரி ஆறு துர்குணங்களை நான் நீக்கிக் கொள்றேன், எனக்கு இந்த காமம் வேண்டாம், இந்த கோபம் வேண்டாம், இதெல்லாம் என்ன வந்து நரகத்தினுடைய நுழைவாயிலாக என்ன மாத்திடுது அப்படின்னு பகவத்கீதை வேற சொல்லுது. அப்ப மூன்று துர்குணங்கள் வந்து நரகத்தின் துவாரம்னு சொல்லுது. காம குரோத லோபசிய நரகசிய துவாரகாங்குது, நரகத்தினுடைய துவாரம். துவாரம்னா நுழைவாயில்னு சொல்லுது. அப்ப நரகத்தினுடைய நுழைவாயிலாகிய இந்த விஷயங்களுக்குள்ள நான் போய் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே ஒரு புரிதலுக்குள்ள உட்படுத்தி அவன் சத்துவ குணத்துக்கு மேலோங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் வந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், நல்ல விஷயங்களை செய்வான். அப்போ அதனால அவனுக்கு என்ன ஆகும், மன தூய்மை உண்டாகி சித்த சுத்தி மேம்பட்டு அந்த மனம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகும். அப்போ மேலும் அந்த ஆன்மாவை அறிவதற்கான ஒரு அடிப்படை தளமாக அது அமைந்து விடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் பகவான்கள் சுட்டி காட்டுறாங்க அவருடைய பாடல்ல. இப்போ அடுத்தது 60வது பாடலும் நம்ம பார்த்துடலாம். அதில் வந்து சிஷ்யன் கேள்வி கேட்குற மாதிரி அமைச்சிருக்காரு. நலமை ஐயனே, எல்லவர்க்கும் தெய்வ நாயகன் பொதுவானால் சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வதே ஏனென்றாயேல், குளவு மக்களை தந்தை போல் சிட்டரை குளிர்ந்து துட்டனை காய்வன் களைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே. இப்ப இந்த 60வது பாடல்ல சிஷ்யனும் குருவும் பேசிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப சிஷ்யம் கேட்கிறான், நலமை ஐயனே, எல்லவர்க்கும் தெய்வ நாயகன் பொதுவானால், எல்லோருக்கும் இந்த இறைவன் பொதுவாக இருக்கிறான் என்பது உண்மையானால், சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது நலமை ஐயனே, எல்லாருக்கும் உண்மைகளை எடுத்து கூறுகின்ற ஐயனே குருநாதனே, இப்போ எல்லாருக்கும் பொதுவான இந்த ஈஸ்வரன் இருக்கிறானே, தெய்வம் ஆகிய ஈஸ்வரன் இருக்கிறானே, அவன் பொதுவாக தானே இருக்கிறான், இந்த மொத்த பிரபஞ்சத்தில் அவனே தான் எல்லாமா இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்டவன் ஏன் வந்து சிலரை சந்தோஷமாக வாழ வைப்பதையும் சிலரை வந்து கஷ்டப்பட்டு கோபிக்க செய்வதையும் துன்பத்தை கொடுப்பதையும் ஏன் செய்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறான். சிஷ்யனுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இன்னுமே இதெல்லாம் ஈஸ்வரன் தான் செஞ்சுட்டு இருக்கான், ஈஸ்வரனுடைய செயல் தான் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப இந்த செயல்ல வந்து ஈஸ்வரன் ஏன் சிலருக்கு நல்லதை உண்டாக்குறான் சிலருக்கு கெட்டதை உண்டாக்குறான், ஏன்னா இந்த சம்ஸ்கார பதிவுகள் வந்து மனதிலிருந்து எழுந்திருக்கிறதெல்லாம் ஈஸ்வர மனம், பிரபஞ்ச மனம், காஸ்மிக் மைண்ட் நம்ம பார்த்தோம். அப்ப என்னுடைய மனதிலிருந்து ஒரு எண்ணம் எழுந்திருக்கிறதுனா அது ஈஸ்வரனுடைய எண்ணமாகத்தான் இருக்கணும். அப்போ ஏன் சிலருக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்குறான், அவன் நல்லா வாழ வைக்கிறான், சந்தோஷமா வச்சிருக்கிறான், அவங்க மனநிலை வந்து சந்தோஷமான மனநிலையில இருக்குது, சிலருடைய மனநிலை வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய கோபமும் காமத்திலையும் போய் சிக்கிக்குது, அப்ப ஏன் இந்த மாதிரி பேதமைகள், இந்த மாதிரி ஏன் ஈஸ்வர மாத்தி மாத்தி செய்யறா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறான். அதுக்கு ஒரு சொல்றாரு, அப்போ இங்க அன்பனே, அதை செய்வது ஏனென்றால், குளவு மக்களை தந்தை போல் சிட்டரை குளிர்ந்து துட்டரை காய்வன் களைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டின்னு ரெண்டு விதமான சிருஷ்டியில, இப்ப ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில வந்து கெட்ட எண்ணங்கள் வராது, காம குரோத லோபம் போன்ற இந்த ஆறு துர்குணங்கள் அரும் பெரும் பேய்கள் வந்து வரவே வராது, அது ஈஸ்வரனுடைய குணமே கிடையாது, அது வந்து ஜீவ சிருஷ்டி, அதாவது ஜீவன் தான் அதை படைச்சுக்கிறான், அந்த ஆசையும் காமமும் குரோதமும் லோபமும் மதமும் ஆச்சரியமும் ஜீவனால் படைக்கப்பட்டது. அதை நம்ம மீண்டும் ஞாபகப்படுத்திக்கணும், காமம்ங்கிறது ஆசை, அப்ப குரோதம்ங்கிறது கோபம், லோபம்ங்கிறது நம்முடைய கருமித்தனம் அல்லது சுயநலம், அப்புறம் மதம்ங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், மாச்சரியம்ங்கிறது பொறாமை, அப்ப இந்த மாதிரி குணங்கள். அப்ப இந்த ஆறு குணங்களும் சிருஷ்டி செய்து கொண்ட ஜீவன் தன்னுடைய செயல் என்று தெரியாமலேயே ஈஸ்வரன் மேல போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஈஸ்வரன் மேல போட்டுக்கிட்டு ஈஸ்வர செயல் ஈஸ்வர செயல்னு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்து இவனுக்கு இவனே பிறவி பிணிக்கு வித்துட்டு இருக்கிறான். இவனே இவன் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புக்குள்ள சிக்கிக்கிறான். ஆனா இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த கெட்ட செயல் செய்யறவனுக்கு வந்து ஏன் துன்பங்கள் வருதுன்னா, அவன் செய்யற செயல துன்பம் தான் அவன் அடைஞ்சாகணும். அப்ப அந்த செயலுக்கு உண்டான கர்த்தா யாரு? அவனேதான். ஆனா அது ஈஸ்வர காரியமாக அவன் பார்த்துக்கிட்டு கேட்கறான். அந்த செயலை வந்து ஈஸ்வரன் தான் செய்யறான். அப்ப ஈஸ்வரன் வந்து சிலருக்கு சந்தோஷத்தையும் சிலருக்கு துன்பத்தையும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இப்ப ஒரு பொறுப்பான தந்தை இருக்காரு, ஒரு பையனுக்கு ஒரு அப்பா இருக்காரு, ரெண்டு பசங்க அந்த அப்பாவுக்கு இருக்காங்க. ஒரு பையன் வந்து நல்வழிகள்ல பயணிக்கிறான், நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பாதையில பயணிக்கிறான். அப்ப அவனுடைய நடத்தையும் அவனுடைய ஒழுக்கத்தையும் பார்த்து அவனை பாராட்டுறாரு, அவனை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பையன் என்ன பண்றான், தீய வழிகள்ல போறான், கெட்டவனா இருக்கிறான், கெட்ட காரியங்கள் ஈடுபடுறான். அப்ப அவனை என்ன பண்றாரு, அந்த அப்பா கூப்பிட்டு கண்டிக்கிறாரு, கண்டிப்பு காட்டுறாரு, நீ பண்ற சரியில்லை, நீ பண்ற காரியங்கள்லாம் வந்து உனக்கே கேடு விளைச்சிடும், இந்த மாதிரி வேலையை செய்யாது அப்படின்னு சொல்லி அவனை திருத்துறதுக்காக அவனிடத்துல கண்டிப்பு செய்யறத நம்ம கண் கூட பாக்குறோம். அப்ப அது மாதிரி ஒரு தந்தையை போல ஈஸ்வரன் என்ன பண்றான், தன்னுடைய வேத வாக்கான இந்த சாஸ்திரத்தினுடைய வழியிலே நிற்கின்ற அதன்படி செய்ய வேண்டிய தர்மங்களை சரியாக சாஸ்திர தர்மத்திலே சனாதன தர்மத்திலே அந்த தர்ம வழியிலே அந்த நியதிக்கு உட்பட்டு வாழ்கின்றவர்களுக்கு பல்வேறு நன்மைகளும் தானாவே நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறான். ஆனா இந்த சாஸ்திரத்துக்கு விரோதமான தீய வழிகளே இருக்கின்றார்கள் இல்லையா, இந்த காமம் குரோதம் லோபம்ங்கிற விஷய சுகங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு அதை மனம் போன போக்கில செஞ்சுக்கிட்டு அப்புறம் அதனால வரக்கூடிய துன்பங்களை இவங்க அனுபவிக்கும் போது அதை இறைவன் வந்து பாக்குறான். ஏன்னா தண்டனையாத்தான் அதை பாக்குறான், அதை வந்து நல்வழிக்கு கொண்டு வர அவனை முடியாது, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சுதான் ஆகணும். அப்ப அவன் செஞ்ச தவறுக்கு அது தண்டனையாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் ஈஸ்வரன் பார்க்கிறான். ஆனா எதுக்காக பாக்குறான்னா, அந்த தண்டனையின் வாயிலாகவாவது அவர் திருந்தி வரட்டும், நல்வழிக்கு வரட்டும் அப்படின்னு ஒரு வாய்ப்பா அது அமையட்டுமே அப்படிங்கிறது கூட அந்த ஈஸ்வரனுடைய கருணைன்னு சொல்றாரு இந்த பாடல்ல. பாருங்க, குளவு மக்களை தந்தை போல் சிட்டரை குளிர்ந்து துட்டரை காய்வன். சிட்டரை குளிர்ந்து துட்டரை காய்வன் அப்படின்னா, நல்வழியில் போபவர்களை வந்து பாராட்டியும் தீய வழிகளை போறவங்களை வந்து தண்டிச்சோம். என்ன சொல்றான், கலைகள் நல்வழி வர செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாவே. அப்ப நல்வழியில் அவனை வருவதற்கான ஒரு தண்டனையாகத்தான் அதை ஈஸ்வரன் பாக்குறான், அது அவனுடைய கருணையா தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை வந்து ஈஸ்வரனுடைய மோசமான காரியமா நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து தப்பான வழியில போற பையனை தண்டிக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமையா இருப்பது போல, இங்கேயும் நம்ம வாழுகின்ற இந்த உலக விவகாரங்கள்ல தவறான வழிகளை போறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாகத்தான் அதை ஈஸ்வரன் பாக்குறான், அது அவனுடைய கருணையினால்தான் அதை கொடுக்குறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது, அப்ப கூடுமான வரைக்கும் நம்ம இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுடணும் அப்படிங்கறத சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அதை பல வகையில மகான்களும் நமக்கு போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் 61வது பாடல்ல, மனை விலங்கு அரும் மைந்தனே கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாலும் அணைய ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வன் அகன்றவர்க்கு அருள் செய்யான் இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும் என்று நீ அறிவாயே. இங்க என்ன சொல்றாருன்னா, மனை விலங்கு அரும் மைந்தனே, அதாவது இந்த பந்தத்தை உண்டாகுகின்ற பிறப்பு இறப்பு என்ற சம்சார சக்கரத்திலே இருந்து விடுபடக்கூடிய அந்த விலங்கை அறுத்து கொண்ட மகனே அரும் மைந்தனே, அந்த விலங்கிலிருந்து விடுபட்டவனே அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யனை புகழ்றாரு. அப்புறம் கற்பக மரம் கனல் புனல் மூன்றும், கற்பக மரம் போன்றும் கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பவனுக்கு நெருப்பிலில் வந்து சூடு இதமாக இருப்பது போல, அதே மாதிரி கடும் தாகத்தால் தவிப்பவனுக்கு குடிப்பதற்கு நீர் கிடைப்பது போன்று ஈஸ்வரன் தன்னை விரும்பி அடைந்தவர்களுக்கு அவனது அருளை வாரி வழங்குகின்றான் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதாவது கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாலும். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், கற்பக மரம் என்ன பண்ணுது, கேட்டதை எல்லாம் கொடுக்கும். கற்பக மரத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, அந்த கற்பக மரத்துக்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் எதை கேட்டாலும் அதை கொடுத்துரும். அந்த மரத்துக்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகள் வச்சு அது எல்லாம் கிடைச்சிடுற மாதிரி அந்த வறுமை அவனுக்கு நீங்கிடுது. அதுதான் இங்க சொல்றாரு, கற்பக மரம் கனல் புனல் மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாலும். இப்ப கனல் அப்படிங்கிற போது கடும் குளிர்ல அவனுக்கு வெதுவெதுப்பான ஒரு இதமான ஒரு விஷயம் கிடைச்சா எப்படி சந்தோஷமா இருக்கும், ஒரு சூடு கிடைச்சா எப்படி இதமாக இருக்கும், அது போல அங்க அந்த இடத்துல அந்த சீதமான சூழ்நிலையை மாற்றக்கூடியதாகவும், அதே மாதிரி தாகத்துக்கு தவித்திட்டு இருக்கிற ஒரு வாய்க்கு தண்ணி கிடைச்சா எப்படி சந்தோஷமா இருக்கும், தண்ணி கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுத்தோம்னா அவன் அதை ஒரு தேவாமிர்தமா அதை குடிப்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்ப அதை மூன்றும் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாலும் அணைய ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வான். அப்ப அந்த மூன்று விஷயங்களும் அவனுக்கு தீர்ந்து விடுகின்ற மாதிரி ஈஸ்வரன் வந்து அவர்களுக்கு அருள் புரிகிறான். அகன்றவர்க்கு அருள் செய்யான். அதுவே அவனை அறியாமல் ஆணவத்துடன் இருப்பவர்களுக்கு அவனது அருள் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா இங்க வந்து இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கும் போதுதான் நமக்கு பெரும்பாலான விஷயங்கள் வந்து புரிய வருது. ஏன்னா இது வந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இங்க நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ஈஸ்வர காரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஈஸ்வர காரியமா இருக்கிறதுனால இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துடுது. அப்ப என் செயலாவது ஒன்றும் இல்லைங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள வந்த பிறகு நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கும்? இதை நான் செய்கின்றேங்கிற ஒரு அகங்காரமோ இது என்னுடையது அப்படிங்கிற ஒரு மமகாரமோ சுத்தமா இருக்காது நம்ம கிட்ட. ஏன்னா நம்ம தெளிஞ்சிட்டோம், நல்ல புரிதலுக்கு வந்துட்டோம். அப்ப இது என்னுடைய செயலுங்கிற அகங்காரம் மமகாரமோ அந்த கர்த்தா போக்தா சூழ்நிலையும் நம்ம கிட்ட உண்டாகாது. இதை நான் தான் அனுபவிக்கிறேன், இதை நான் தான் செய்கிறேங்கிற அந்த நிலைப்பாடு நம்ம கிட்ட உண்டாகாது. அது ஜீவன் முக்தனுடைய நிலை. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிறான், இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு அவன் இந்த என்ன சொல்ல வருது, அப்ப ஈஸ்வரன் தான் இங்க எல்லாமே இருக்கிறான், அப்ப நான் வந்து அவனுடைய ஒரு அங்கம் தானே, அப்ப இந்த உடலும் மனமும் அது அவனுடைய கருவிகள் தானே, அப்ப அதை அவன் எப்படி இயக்கிறானோ அப்படி இயக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவனோட ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து தன்னைத்தானே அவனிடம் ஒப்படைத்து விட்டவன் தான் இங்க ஜீவன் முக்தன். ஆனா இந்த சராசரி மனிதன் அப்படி இருக்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, இதை நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அகங்காரத்திலையும் என்னுடைய இது அப்படிங்கிற மமகாரத்திலையும் சிக்கிக்கிட்டு அந்த கர்த்தா போக்தா மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்குது. இதை நான் தான் படைக்கிறேன், இதை நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன வந்துடுது, ஆறு விதமான துர்க்குணங்கள் வந்துடுது. அப்ப அந்த ஆறு விதமான துர்க்குணங்கள்ல என்ன பண்றான், சிக்கிக்கிட்டு சீரழிகிறான். அது அவனுடைய செயல், அவனுடைய சிருஷ்டிங்கிறது அவனுக்கே தெரியாம படைச்சு வச்சுக்கிட்டு அதனால பல்வேறு அல்லல்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றான். அப்ப அதிலிருந்து விடுபடாத மனிதர்களுக்கு அந்த இறைவன் வந்து அருள் செய்ய மாட்டான்னு சொல்றாரு. ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வன், அகன்றவர்க்கு அருள் செய்யான். அகன்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அகன்றவர்கள்னா அதிலிருந்து விடுபட்டவர்கள், ரொம்ப தூரம் விடுபட்டு போயிட்டாங்க, அதாவது ஞானம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வர தயாரா இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதர்கள், இதை பற்றி தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத மனிதர்களுக்கு அவன் அருள் செய்ய மாட்டான். இணைய குற்றங்கள் எவர் குற்றமாகும் என்று நீ அறிவாயே. அப்போ இது போல தன்னை அறியாமல் ஆணவத்துடன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், அந்த குற்ற செயல்கள் யாரது நீயே எண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோ, அது ஈஸ்வரன் தான் ஜீவன் தான் நீயே தெரிஞ்சுக்கணும்னு, அவன் மேலேயே அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சிஷ்யனுக்கே அதை ஆப்ஷனா கொடுத்துட்றாரு, நீயே தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தன்னைத்தான் அறியாமல் தன்னைத்தான் அறிந்து கொள்வதுனா என்ன, இந்த பிரபஞ்சமாக இந்த உடலாக ஈஸ்வரன் இருக்கின்றான், ஆனா இந்த பிரபஞ்ச உடலுக்கும் இந்த இயக்கத்துக்கும் அப்பாற்பட்டு ஆன்மா இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அப்ப இங்க இந்த உடல் பிரபஞ்ச உடலா நான் அப்படின்னு பார்த்தா இல்ல, இது வந்து போற ஒரு சமாச்சாரம். இப்ப இந்த ஈஸ்வரனே வந்து போற ஒரு சமாச்சாரம் தான், ஏன்னா மகா பிரளயத்துல ஈஸ்வரன் இல்லாம தான் போக போறான். அப்ப இப்ப இந்த ஈஸ்வரன்ங்கிறது யார் அப்படின்னா, ஆன்மாவினுடைய அறிவினுடைய ஒரு வியாபகம், ஒரு சக்தி வியாபகம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அந்த சக்தியில ஒரு அங்கமா தான் இந்த உடலும் மனசு கிடைச்சிருக்குது. அப்ப இந்த உடல் மனம்ங்கிறது பல்வேறு படித்தரங்கள்ல நமக்கு படிப்படியா உயர்ந்து வந்திருக்கிறதுல மனித பிறவி கிடைச்சிருக்குது. அப்ப இந்த அரிதான மனித பிறவியில நம்ம எந்த இடத்துல நம்ம சரியா பிடிச்சிக்கணும், எதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த பிறவியை கடந்துடலாமே அப்படிங்கிறத மகான்கள் சுட்டி காட்டுறதுதான் இந்த பாடல்கள் நமக்கு சொல்ல வருது. அப்ப இதுல 62வது பாடல்ல அதை தெளிவுபடுத்துறாரு. அப்ப அதையும் இப்ப நம்ம பார்த்துட்டு மீண்டும் விளக்கத்துக்கு போயிடலாம். 62வது பாடல் என்ன சொல்றாருன்னா, ஒன்று கேள் மகனே, புமான் முயற்சியால் உரைத்து மானுடர்க்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல் வழி நடந்து நல்லவர் பின்னே சென்று துட்டவாதனை விட்டு விவேகராய் ஜெடித்த மாயையை தள்ளி நின்று நாணத்தை அடைந்தவர்கள் பவங்கள் போம் நிச்சயம் இதுதானே. இப்ப இங்கதான் அவர் பாயிண்ட்டுக்கே வராரு. இந்த 62வது பாடல தான் அவர் மெயினான பாயிண்ட்டுக்கே வராரு. ஒன்று கேள் மகனே, ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கப்பா என்னுடைய சிஷியனே அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய மைந்தனே மகனே, ஒரு உபாயம் சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அது என்ன தெரியுமா, மனிதன் தான் இருக்கிற பிறவிகள்லேயே மிகப்பெரிய சிறப்பான பிறவி மனித பிறவி. அப்போ புமான் முயற்சியால் உரைத்து மானுடர்க்கு அப்ப அந்த மாதிரி ஒரு அரிதான மனித பிறவியில மனிதர்களுக்காகவே இறைவன் ஈஸ்வரன் என்ன பண்றான், ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல் வழி. அப்போ இந்த சாஸ்திரம் யாருக்காக படைச்சிருக்கான் ஈஸ்வரன், அந்த இறைவன் யாருக்காக கொடுத்திருக்கான், மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ கொடுக்கல, அறிவு பரிமாணத்திலே உயர்நிலைக்கு வந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப மனிதன் தான் இதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். இறைவன் வந்து மனிதனுக்காக உரைத்தது, புமான் முயற்சியால் உரைத்து மானுடர்க்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல் வழி நடந்து நல்லவர் பின்னே சென்று. அப்ப அந்த நூலினுடைய வழியிலே நின்று அந்த நல்லவர்கள் பின்னாடி, அந்த நூலை கற்றுக் கொடுக்கின்ற நல்லவர்கள் பின்னாடி சென்று துட்டவாதனை விட்டு அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த கெட்ட விஷயங்கள், மோசமான குணங்கள் இருக்குல்ல, ஆறு குணங்கள், காமம் குரோதம் லோபம் மோகம் என்ற ஆறு பேய்களை விட்டுவிட்டு, துட்டவாதனை விட்டு விவேகராய் ஜெனித்த அவர்கள் அந்த துட்டவாதனைகளை விட்ட பிறகு இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை உள்வாங்கியதனால் அவர்கள் என்னவா மாறிவிடுறாரு, அறிவாளிகளாக மாறிவிடுகிறார்கள், விவேகராக மாறி விவேகராய் ஜெனித்த மாயையை தள்ளி நின்று. அப்ப அந்த மாதிரி விவேகியா ஆன பிறகு அவருக்கு புரிஞ்சிடுது இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, இறைவன் எப்படிப்பட்டவன், இதுல நான் யார் அப்படின்னு புரிஞ்சு போன பிறகு அந்த மாயையை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் பவங்கள் போம். அப்ப அந்த மாயையை தள்ளி நின்று அப்படியே அந்த ஞானத்தின் வழியாக இந்த உலகத்தை பார்க்கும் போது அவர்களுடைய பிறவி பிணியாகிய பவம், அதாவது பிறப்பு இறப்புகிற அந்த சம்சார சக்கரம் போய்விடும். அது நிச்சயம் இதுதானே, பவங்கள் போம் நிச்சயம் இதுதானேன்னு சொல்றாரு. அப்போ இங்க இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப அந்த ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல் வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். அப்ப ஈசன் காட்டிய நூல் வழி அப்படிங்கிறது என்ன, இப்ப நமக்கு வேதாந்த சாஸ்திரம். இப்ப இந்த வேத சாஸ்திரத்தை வந்து பல்வேறு மகான்கள் நமக்கு பிரித்து வகுத்து கொடுத்திருக்கிறாங்க, அது பல்வேறு புரிதல்களோட நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறது. அது வியாச பகவான் வந்து அவருடைய பாணியில அதை ரெண்டு பிரிவா பிரிச்சாரு, கர்மகாண்டம் ஞானகாண்டம் அப்படின்னு பிரிச்சாரு. கர்மகாண்டத்துல வந்து உபாசனைகள் மந்திர ஜபதபங்கள் ஹோமங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சித்தத்தை சுத்தி செய்வதற்காக, மனதை தூய்மை செய்வதற்கான படிநிலைகளையும் வழிமுறைகளையும் அதுல சொல்லி கொடுக்குறாரு. அது வந்து பூர்வ மீமாம்சம்னு சொல்லப்படுது. அப்புறம் அதெல்லாம் பண்ணி அவன் மனதை வந்து தூய்மைப்படுத்தி கொண்ட பிறகு ஞான காண்டத்துக்குள்ள வராரு, அதை வந்து உத்தர மீமாம்சம்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஞான காண்டம் என்னன்னா அவனை உயர்நிலைக்கு தூக்கிட்டு போக போகுது. ஏன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் தன்னை யார் என்றே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சாதாரண அஜ்ஞானியா இருக்கிறான். அப்ப அந்த அஜ்ஞானிக்கு வந்து எடுத்த உடனே அறிவு உரை கொடுக்குற அளவுக்கு அவனுடைய பக்குவம் இல்லை, மனசு வந்து பக்குவம் இல்லாம இருக்கு. அப்ப அவனுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கான வழிமுறைகளாக அந்த கர்ம காண்டத்துல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி தூக்கிட்டு வந்து அப்புறம் அவனுக்கு ஞான காண்டத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு இது மாதிரி ஞானத்தை உபதேசம் பண்ணும் போது அவனுக்கு புரிய வருது. ஏன் புரியுதுன்னா, இந்த மன தூய்மையினாலதான் இதை புரிஞ்சிக்க முடியும். பல குப்பைகளை மனசுல வச்சுட்டு இருக்கவங்க வந்து இந்த பாடத்திட்டத்துக்களை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அப்ப அதனால சித்த சுத்தி உள்ளவங்க தான் இந்த பாடத்துக்குள்ள வந்து இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன, நான் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதைதான் அதிகாரின்னு சொல்லுது சாஸ்திரம். இந்த நூலை படிப்பதற்கான அதிகாரி யாருன்னா, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவன் தான் அதிகாரி, மற்றவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த அடிப்படையில அந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, பகுத்து கொடுக்கும்போது மற்ற துணை உபசாஸ்திரங்கள்லாம் இருக்குல்ல, இப்ப சைவ சித்தாந்தம் வைணவ சித்தாந்தம் போன்ற நூல்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதுக்கு பிறகு மகான்களுடைய பெரிய பெரிய வேதத்திலிருந்து அதை எடுத்து புரிஞ்சிக்க முடியாத சக்தியற்ற மனிதர்களுக்காக இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி மகான்கள் கொடுக்கறது தான் இன்னும் நிறைய பக்தி மார்க்கத்தில் வரக்கூடிய நூல்களாக நம்ம பார்க்கறோம். அது சைவ சித்தாந்தத்திலையும் படிக்கிறோம், வைணவ சித்தாந்தத்திலையும் படிக்கிறோம். அதுல வந்து நாயன்மார்களா வந்து அவர்கள் நிறைய நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஆழ்வார்களாக வந்து நமக்கு நிறைய உபதேசம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய மார்க்கங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்மளை இறைவன் கிட்ட கொண்டு போகிறதுக்கு உண்டான படிநிலைகளாகத்தான் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிமுறைகளை வகுத்து கொடுக்குறாங்க பெரியவங்க மகான்கள். அந்த அடிப்படையில சிவவாக்கியர் ஒரு பாடல் பாடுறாரு. அந்த முக்தி நிலையை பற்றி சிவவாக்கியர் தன்னுடைய சிவவாக்கிய நூல்ல ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுறாரு. அந்த பாடலை சொல்லிட்டா தான் உங்களுக்கு புரியும். தெளிந்த நற் சரியை தட்டில் சென்று சாலோகம் பெறும், தெளிந்த நற்கிரியை பூசை சேரலாம் சாமீபமே, தெளிந்த நல் யோகம் தன்னில் சேரலாகும் சாரூபம், தெளிந்த ஞானம் நான்கிலும் சேரலாம் சாயுஜ்யமே அப்படின்னு சொல்லி சிவவாக்கியருடைய பாடல். அப்ப பாருங்க, சிவவாக்கியர் வாழ்ந்த காலம் எப்போ, அப்ப சித்தர்கள் எங்க இருந்தாங்க, ரிஷிகள் எங்க இருந்தாங்க, அப்ப மகான்கள்லாம் எப்படி ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மகான்களுக்கு மகான்களுக்கு வந்து தொடர்பே கூட இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா அவர்களுடைய அந்த ஒன்றிணைந்த தன்மை, அந்த ஆத்மா நிலைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்து அது வெளிப்படும். அதுதான் நான் இன்ட்யூஷன் சொல்றேன், உள்ளுணர்வாக அது வெளிப்படும். அப்ப வந்து நீ வேறு நான் வேறுங்கிற பிரிவினைகள் இல்லை, எதை சொல்ல விரும்புறாங்களோ அது தானாகவே அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்படி வெளிப்படுறதுதான் இங்க அறிவு ஞானம்னு நம்ம சொல்றோமே தவிர, புறத்திலிருந்து ஏற்றுக்கொள்ற விஷயங்களை நம்ம ஞானம்னு சொல்றதே கிடையாது, அறிவுன்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து உலகியல் வாழ்க்கைக்கான ஒரு கல்வி, நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு எண்ணங்களா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணுது, ஒரு அறிவியல் படித்தாலோ, ஒரு கணிதம் படித்தாலோ, ஒரு பொருளாதாரம் படித்தாலோ நம்மளை என்ன பண்ண சொல்லுது, அது சம்பந்தமான வாழ்க்கையை வாழ சொல்லுது. ஆனா இது மாதிரி வேதாந்த விஷயங்களை உள்வாங்கும் போது நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய அறியாமைகளை தான் நீக்குது. அது என்ன பண்ணுது, அறிவை கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்மளை பாதை மாத்தி கொண்டு போகுது. இந்த மாதிரி நூல்கள் நம்மளை என்ன பண்ணுதுன்னா நம்மளை அறிவாளிகளா மாத்துறது கிடையாது. நம்ம ஏற்கனவே அறிவா தான் இருக்கிறோம்னு அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த நூல்கள் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய அறியாமையை நீக்கி விடுகின்றது. இந்த ஞானங்கள் எல்லாம், இந்த ஞான சாஸ்திரம் எல்லாம், அப்ப நம்ம இந்த ஞான சாஸ்திரத்தை படிச்சு நம்முடைய அறியாமைகளை நீக்கி கொள்ளும் பொழுதுதான் அது படிநிலைகளாக பகுத்து கொடுத்ததுல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, சரியை தண்ணில் சென்று சாலோகம் பெறலாம். அப்ப சரியைங்கிற விஷயம் என்ன, இறைவனின் உருவ வடிவம் ஒன்றினையே உண்மை என உணர்ந்து அதன் வழியாக ஏற்றப்படும் சரியை. அப்போ ஒரு உருவ வழிபாட்டுல இறைவனை வழிபாடு பண்றான், அது முதல் நிலை அவனுக்கு. அப்ப அந்த நிலையில் அவன் என்ன பண்றான், அந்த இறைவனை தனக்கு நாதனாகவும் இவன் அவனுக்கு தாசனாகவும் பாவித்துக் கொண்டு பக்தி செய்யறான். அப்ப அதன் வாயிலாக அவனுக்கு என்ன மாதிரி மனோநிலை உருவாகுதுன்னா அந்த இறைவனுடைய இன்பங்களை நுகர்ந்து வாழுகின்ற ஒரு மனநிலை உண்டாகுது. அந்த மனநிலைக்கு பேர் தான் சாலோகம்னு பேரு. இப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாலோகம், சாமீபம், சாரூபம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு லோகங்கள் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இதெல்லாம் வந்து சூட்சமான பரிபாசைகள், சித்தர்களுடைய பரிபாசைகள், ஞானிகளுடைய பரிபாசைகள். இப்ப நம்ம ஏதோ இந்த மாதிரி சரியை நிலையில பயணம் பண்ணிட்டா நம்ம எங்கேயோ அதுக்குண்டான சாலோகத்துக்கு போயிடுவோமா அப்படின்னா அப்படிலாம் ஒரு லோகம் இல்லை. ஆனா அந்த சாலோகம்ங்கிறது மனதினுடைய ஒரு படிநிலையாக நம்ம பார்க்கணும். அதுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற படிநிலைகளை இப்படி வகுத்து கொடுத்துருக்காங்க மகான்கள். அப்போ அந்த சரியை நிலையில நம்ம என்ன பண்றோம், இறைவனை தெரிந்து கொண்டு இறைவனை வந்து ஒரு உருவ வழிபாட்டிலே வணங்கி அவனை தனக்கு நாதனாகவும் தான் அவனுக்கு தாசனாகவும் வழிபாடு செய்கின்ற அந்த சரியை முறையிலே அடையக்கூடிய அந்த நிலைக்கு பேரு சாலோகம்னு சொல்லிட்டு, அப்புறம் அதனால் அடைந்த இன்ப துன்பங்களை வழியாக அந்த இறைவனை அனுபவிக்கக்கூடிய அந்த நல்வழிகள்லையும் அதன் வழியாக சில கஷ்டங்களை இவன் படுறான். ஏன்னா அந்த இறைவனை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு பக்தி செய்யணுங்கிறதுக்காக இவன் ஆத்மார்த்தமான சில காரியங்களை செய்யும் போது அதுக்குண்டான சில கிரியைகளில் ஈடுபடுறான். அப்ப அந்த கிரியைகளுடைய காரியத்தில் அவன் என்ன பண்றான், அந்த இறைவனுக்கு ஒரு மகனாகவே மாறிவிடுறான். அவன் எனக்கு தகப்பன், நான் அவனுக்கு மகன் அப்படிங்கிற அடிப்படையில அந்த இறைவனோட நெருங்கி நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்து சாமீபம்னு பேரு. அப்ப இந்த சாலோகத்திலிருந்து சாமீபம்ங்கிற ஒரு நிலைக்கு வரான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு நிலைப்பாடு, மனதில் பக்தி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடுல ஒரு மரியாதை நிமித்தம் அன்பு கலந்த நிலையில இருக்கிறான். இங்க வந்து கொஞ்சம் நெருங்குறான், ரொம்ப இறைவனுக்கு பக்கத்துல போறான் கிரியையில. அப்ப அந்த கிரியையில வந்து இன்னும் சமீபத்துல போறான், இறைவனுக்கு சமீபத்துல போறதுதான் சாமீபம்ங்கிறது. அப்ப இதுவும் அந்த மனதனுடைய நிலை தான், மனம் வந்து இன்னும் கொஞ்சம் இறைவனை நெருங்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த பக்தன்கிற அந்த வெளி தோற்றத்தை எல்லாம் அவன் விட்டுட்டு அந்த இறைவன் வந்து அருவமா இருக்கிறான். நான் நினைக்கிற மாதிரி இந்த உருவத்துல இல்ல, அப்ப நான் இந்த காரியங்கள் எல்லாம் அந்த உருவத்தை கடந்து நான் அருவத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலை வருது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் யோகம்ங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்ப அவனோடு இணை ஆசைப்படுறான். அப்ப இறைவனும் அவனும் இரண்டரை இணைவதுதான் இங்க யோகம். அப்ப அப்படிப்பட்ட இறைவனை எப்படி இணைய ஆசைப்படுறான், ஃபர்ஸ்ட் மகனா இருந்து இணைய பார்த்தான், இப்ப வந்து இன்னுமே க்ளோஸ் ஆகிறான். ஏன்னா அப்பா மகன்னா கூட எப்படி தெரியுமா உறவு இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்ப மகன் வந்து அப்பா கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, அப்பாங்கிற ஒரு மரியாதை நிமித்தம் தான் அவன் அப்பா கிட்ட பழக முடியும். ஆனா ஒரு நண்பர்கள் அப்படி இல்லை, ரெண்டு பேரும் ரொம்ப சோசியலா பழகலாம். அப்ப இந்த பக்தியினுடைய படிநிலையில என்ன நடக்குதுன்னா அப்பா மகன்கிற உறவை கடந்து நண்பர்கள்ங்கிற உறவுல ரெண்டு பேரும் இணையறாங்க. அதுக்கு பேர் வந்து சாரூபம்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப அந்த சாரூபம்ங்கிறது இறைவனோட இரண்டரை கலக்கிறதுக்காக நண்பர்களாக அந்த கூடி குழாவுகின்ற அந்த நிலைப்பாடை வந்து சாரூபம்னு சொல்லிட்டு, இதையெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குது. அப்ப இங்க வந்து இறைவனை வந்து அன்பினால பக்தி செய்யக்கூடிய ஒரு உயர்நிலையில நாதன் நான் வந்து தாசன் அப்படிங்கிறத கடக்கிறான். அப்புறம் இறைவன் எனக்கு தகப்பன், நான் அவனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு நிலையை கடக்கிறான். அப்புறம் இறைவனும் நானும் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையை கடக்கிறான். நான்காவதாக ஒரு நிலை இருக்கு, அதுதான் ஞானம். அது என்னன்னா, இப்ப இப்படியெல்லாம் நிலை நீ கடந்து வந்து இல்ல, இப்ப உனக்கு என்ன தெரியுது, இறைவனோட இரண்டர கலக்கக்கூடிய அந்த அன்பு நிமித்தமாக நண்பர்களாக மாறும்போது ரெண்டு பேரும் சோசியல் ஆயிட்டா, அப்ப மனம் விட்டு அவர்களுக்குள்ள அந்த கலந்துரையாடல் நடக்கும். இல்ல இறைவனும் நானும் நண்பன்கும் போது எங்க ஒளிவு முறையவே கிடையாது, எந்த விஷயத்தை வேணா அவங்க பகிர்ந்து கொள்ளலாம், ஆனா அப்பா மகன் உறவு அப்படி பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த மாதிரி நண்பர்களுடைய உறவுல அவனுடைய மனம் வந்து இன்னும் மேலும் முதிர்ச்சி அடையும் போது என்ன நிலைக்கு வந்துடுறான்னா, சாயுஜ்ய நிலையை அடையிறான். அப்போ ஞானம்ங்கிறது வந்து ஈசன் பால் அன்பே அப்படின்னு சொல்லுது பெரிய புராணம். ஞானம் ஈசன் பால் அன்பே அப்படிங்கிறது பெரிய புராணத்தினுடைய ஒரு முக்கிய உரையாக கருதப்படுகிறது. அப்ப அந்த இறைவனோட இரண்டர கலந்து விடுகின்ற அந்த நிலைக்கு பேர் தான் சாயுஜ்யம்னு சொல்லி சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அது எப்படி கிடைக்கும் அந்த சாயுஜ்யம் அப்படின்னா, இப்ப இந்த நண்பன்கிற நிலைக்கு வந்த உடனே இறைவன் வந்து அவனுக்கு சாரூபத்துக்குள்ள வரும்போது அவனுக்கு சுட்டி காட்டுறான். என்ன சுட்டி காட்டுறான் தெரியுமா, இப்ப நீ எனக்கு சமமா வந்துட்டே இல்லையா, அப்ப என்னுடைய தகுதியை நீ அடைஞ்சிடணும், அப்ப நானும் நீ வேற வேற இல்லை, அப்ப நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்னுடைய நூலை படி அப்படின்ட்டு ஞானத்துக்குள்ள அவனை எடுத்துக்கிட்டு வரான். அப்ப அவன் கொடுத்த அந்த நூலை அந்த வேதத்தை நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு உண்மையிலே என்ன கிடைக்கும், பரமுத்தி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மூன்று பாதைகள் இருக்கு பாருங்க, சரியை கிரியை யோகம், இது வந்து பதமுத்தின்னு சொல்லுது சாஸ்திரம். இப்ப இந்த சரியையிலையோ கிரியையிலையோ யோகத்திலையோ நீங்க இறைவனை அடைவதற்காக முயற்சி செய்தீர்கள் என்றால் அது பதமுத்தின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த பதமுத்தி அடைவதற்குண்டான அந்த மனதினுடைய படிநிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாலோகம், அப்புறம் சாமீபம், அப்புறம் சாரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதை எப்படி இன்னொரு ஓமானத்துல புரிஞ்சுக்கலான்ட்டு மகான்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நிலை இருக்கு பாருங்க, அந்த சாலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாச மார்க்கம், அதாவது இறைவனை வந்து தனக்கு தலைவனாகவும் தான் அவனுக்கு தாசனாகவும் பார்க்கின்ற அந்த சரியை நிலையிலே தாச மார்க்கத்திலே சாலோகம் அப்படின்ற ஒரு நிலையை அடைகின்ற பதமுத்திக்கு ஒரு பழம் உருவாகும்னு வச்சுங்களேன். ஒரு மாம்பழம் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சுவையான மாம்பழம் நமக்கு தேவை அப்படின்னா, முதல்ல அதனுடைய படிநிலை என்னவா இருக்கும், முதல்ல ஒரு அரும்பு விடும். ஃபர்ஸ்ட் ஒரு மலர் ஆவதுக்கு முன்னாடி மொட்டு, முதல்ல ஒரு மொட்டு விடும், மலருடைய மொட்டு தான் முதல்ல பார்ப்போம். அப்ப அந்த சரியை நிலையை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மொட்டு, ஒரு மலருடைய மொட்டாக நீங்க பாருப்பா, அது இன்னும் விரியவே ஆரம்பிக்கல, சும்மா அப்படியே மொட்டா இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப ரெண்டாவது கிரியை நிலையில சர்புத்திர மார்க்கம், அதாவது இறைவன் தகப்பன் நான் அவருக்கு மகன் அப்படிங்கிற சர்புத்திர மார்க்கத்துல இறைவனுக்கு பக்கத்துல நெருங்குறான், சாமீபத்துக்குள்ள வந்து பதமுத்தியின் மூலமாகவே அவன் மலராக மலர்றான். அதாவது ஃபர்ஸ்ட் மொட்டா இருந்தது, இப்படி கொஞ்சம் மலர ஆரம்பிக்குது, அந்த மொட்டு வந்து விரியுது, மலராக விரியுது, அது வந்து கிரியை நிலையா நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது யோக நிலையில சக மார்க்கம், யோகம்ங்கிறது சகன்னா நண்பன், நண்பனுடைய மார்க்கத்தில இறைவனும் நானும் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நெருங்குறான். அப்பா மகனுடைய உறவுல இருந்து நண்பர்கள் உறவுக்கு இறைவனோட இன்னும் நெருங்கும் போது அதுக்கு வந்து சாரூபம்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன சொல்லுது, அதுவும் பதமுத்தி தான், ஆனா அது என்ன தெரியுமா, காய் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மொட்டா இருந்தது, அப்புறம் மலராக விரிந்தது, அப்புறம் அது அப்படியே காயாக மாறிவிடுச்சு. அப்ப காயா மாறிடுச்சு இப்போ, அது வந்து யோக நிலையில நடந்த ஒரு அனுபவம், அது பதமுத்தி நிலை. அடுத்து நான்காவது ஒரு நிலை இருக்கு, அது எப்பொழுது இறைவன் ரெண்டு பேரும் நண்பர்கள் சமமாகுமோ அப்ப ரெண்டு பேருடைய அந்த உயர்தரமான அந்த நிலை, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதே நீ தெரிஞ்சுக்கோ, என்னுடைய நிலைக்கே நீ வா அப்படின்னு இறைவன் காட்டி கொடுக்குறான், அதுதான் ஞானம். அப்ப அந்த ஞானத்துல வரும்போது தான் சன்மார்க்கம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வர போறோம். அப்ப அந்த சன்மார்க்க நிலையில நம்ம அடையக்கூடிய முத்திக்கு பேர் வந்து பரமுத்தின் பேர், அது வந்து சாயுஜ்ய நிலை, மனதினுடைய மிக உயரிய நிலை, உள்ளம்ங்கிற பெரும் கோயிலுக்குள்ள நம்ம நுழைந்து விட்ட நிலை, அங்கதான் இறைவனை நம்ம தரிசிக்க முடியும். உள்ளங்கிற பெருங்கோயிலுக்குள்ள நம்ம நுழையிற அந்த சாயுஜ்ய நிலையிலே பரமுத்தி நிலையிலே அங்கு என்ன கிடைச்சிடுச்சு, கனி கிடைச்சிடுச்சு, மாம்பழம் கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். இன்னும் அதை எடுத்து நம்ம அழகா ருசிச்சு சாப்பிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மொட்டா இருந்தாலும் நம்ம பயன்படுத்த முடியாது, பூவா இருந்தாலும் பயன்படுத்த முடியாது, காயா இருந்தாலும் புளிப்பும் துவர்ப்பும் இருக்கும், சாப்பிட முடியாது. ஆனா அதுவே கனிந்து பழமாகி விட்டா எவ்வளவு ஒரு மதுரமான சுவையை கொடுக்கும் அந்த நிலைப்பாடு, அதுதான் ஞானத்துடைய உயரிய நிலை. அப்ப அந்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறத மகான்கள் அழகாக சொல்றாரு. அதுல தாய்மானவருடைய ஒரு பாடலை கூறி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்யறேன். விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனிப்போல் அன்றோ, தாய்மானவருடைய பாடல். அதை வச்சுதான் இந்த ஓமானத்தை கொடுத்துருக்கோம். விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனிப்போல் அன்றோ அப்படின்னு தாய்மானவர் பாடுறாரு. அப்ப புரிஞ்சுக்குங்க, அப்ப இந்த நாலு வகை மார்க்கங்கள்ல இந்த ஞான மார்க்கத்துக்கு வராம ஒருத்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு புரியல, அவன் என்ன பண்றான், துவைதத்துல எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறான், எதையோ பிடிக்கிறான், மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்துக்குள்ள சிக்கிறான். அந்த துவைதியா இருக்கிற வரைக்கும் அவனிடத்துல என்ன இருக்கும்னா, இந்த காமம் குரோதம் லோபம் போன்ற அந்த ஆறு குணங்களும் அவன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் நான் செய்கின்றேங்கிற அகங்காரத்துல ஆடிக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுடைய ஜீவ சிருஷ்டியாகிய இந்த எண்ணங்கள் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதன் வாயிலாக அவன் செயல் செய்து கொண்டுதான் இருப்பான். அப்படி செய்யக்கூடிய செயலை வந்து ஈஸ்வர செயல்னு வேற தன்னைத்தானே ஏமாத்திக்குவான். இது அவனுடைய அறியாமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சாஸ்திரங்களை படிச்சு நம்ம நல்ல நிலைக்கு வரும்போது நமக்கு ஒரு தெளிவு வந்துடுது. அதாவது ஜீவ சிருஷ்டி எது, ஈஸ்வர சிருஷ்டி எதுன்னு நமக்கு தெரியும் போது, இங்க இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர சிருஷ்டியா இருந்தாலும், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடலும் மனமும் ஈஸ்வர சிருஷ்டியாக இருந்தாலும், இந்த உடலும் மனமும் ஈஸ்வரனே செயல்படுத்திக் கொள்ளட்டும் என்று அவனிடம் நாம் தம்மை ஒப்படைத்து விடுகின்ற பொழுது, இந்த மனமும் உடலும் அதற்குண்டான ஈஸ்வர காரியத்தை செய்யும். அதுல எந்த ஒரு பேதமும் இல்லாம அது செய்யும். ஆனா எப்ப இதை நான் தான் தனித்துவப்படுத்திக் கொண்டு அகங்காரம் அமகாரத்துல ஒருத்தன் அதுல இருந்து பிரித்து கொண்டு ஆடுகின்றானோ, அதாவது சமஷ்டி சரீரத்திலிருந்து வியஷ்டி சரீரமாக தன்னை பிரித்து கொண்டு பாவிக்கிறானோ, அவனிடத்தில ஆறு விதமான துர்க்குணங்கள் வளர ஆரம்பித்து விடுகின்றன. அதன் வாயிலாக அவன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி மீண்டும் பிறவி பெருங்கடலுக்குள்ள அழுந்தி போயிடுறான் அப்படிங்கிறத சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆறு குணங்களை நம்ம விட்டுடணுங்கிறது நம்முடைய முதல் படியாக எடுத்துக்கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.